வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளதை அடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து விவாதிக்க காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவைக்கு நடத்தப்படவுள்ள தேர்தலில் பொதுவான சின்னத்தை ஒதுக்குமாறு அரசியல் கட்சிகள் விடுத்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 5 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் கனடா 12 ரன் வித்தியாசத்தில் அயர்லாந்து அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளதை அடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பதவியேற்பு விழாவில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், தில்லியில் உள்ள பல்வேறு நாடுகளின் தூதர்கள் மற்றும் அரசுக்கு ஆதரவளிக்கும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்க உள்ளனர். முன்னதாக நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு நரேந்திரமோடி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலையான அரசு இந்தியாவிற்கும் அதன் பொருளாதாரத்திற்கும் இளைஞர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க நாட்டு மக்கள் மேலும் ஒருமுறை வாய்ப்பளித்துள்ளனர் என்றும், 18வது மக்களவை புதுமுகங்கள் மற்றும் இளைய சக்தியுடன் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு மக்களின் விருப்பங்களையும் நம்பிக்கைகளையும் புதிய அரசு நிச்சயமாக நிறைவேற்றும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார். முன்னதாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை சந்தித்து பிஜேபி நாடாளுமன்ற கட்சித் தலைவராக திரு நரேந்திரமோடி தேர்வு செய்யப்பட்டதற்கான கடிதத்தை அளித்தனர். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அளித்துள்ள ஆதரவு கடிதத்தையும் குடியரசுத் தலைவரிடம் அளித்தனர். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பொதிந்துள்ள உண்மையான விழுமியங்களை நிலைநிறுத்துவதற்காக தனது வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் அர்ப்பணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்து தம்மை போன்ற ஒருவர் தேசத்திற்கு சேவையாற்றக்கூடிய வாய்ப்பு அரசியல் சாசனத்தால் தான் கிடைத்துள்ளது என்றும் அவர் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திரமோடி தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்பது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 60 ஆண்டுகளில் தொடர்ந்து ஒருவரை 3வது முறையாக பிரதமராக பதவியேற்பது இதுவே முதல் முறையாகும் என்றார். ஜனநாயகத்தின் கோவிலாக நாடாளுமன்றம் திகழ்வதாகவும் விவாதம் மற்றும் கருத்து பரிமாற்றங்களுக்கான இடமாக திகழ்வதாகவும் திரு ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து விவாதிக்க காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் காங்கிரஸ் பெற்ற வாக்கு சதவீதம் மற்றும் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கட்சி மேற்கொள்ள வேண்டிய யுக்திகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 99 இடங்களில் வெற்றி பெற்றது. மேற்குவங்க மாநிலத்தில் மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி இல்லத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள கூட்டத்தில் அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் தேர்வு செய்யப்படவுள்ளார். சமீபத்தில் நடந்து முடிந்துள்ள மக்களவைத் தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 29 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் திமுக நாடாளுமன்ற கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சராக அக்கட்சியின் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு வரும் 12 தேதி பதவியேற்கிறார். விஜயவாடாவில் இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த பதவியேற்பு விழாவில் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். ஆந்திர மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்ட பின்னர் திரு சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்பது இது 2வது முறையாகும். இந்நிலையில் ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி புதிய அரசு அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. புதிய அரசு குறித்து பிஜேபி தேசிய தலைமை, முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், மக்களவை உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா ஆகியோருடன் ஆலோசனை நடத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவைக்கு நடத்தப்படவுள்ள தேர்தலில் பொதுவான சின்னத்தை ஒதுக்குமாறு அரசியல் கட்சிகள் விடுத்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு செப்டம்பர் மாதத்திற்குள் தேர்தல் நடத்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிடும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் தங்களது வேட்பாளர்களுக்கு பொதுவான சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்கலாம் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 5 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தண்டேவாடா மற்றும் நாராயண்பூர் மாவட்ட எல்லையில் இந்த மோதல் நடைபெற்றதாக மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து மாநில காவல்துறையினரும் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினரும் கூட்டாக மேற்கொண்ட ரோந்து பணியின் போது இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்பட்டது. இதில் எல்லை பாதுகாப்பு படையினர் 3 பேர் காயமடைந்தனர். அந்த பகுதியில் மேலும் மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்களா என்பது குறித்து தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் 2016 ஆண்டு இந்து முன்னணி தலைவர் சுசிகுமார் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை சேர்ந்தவரின் சொத்துக்களை தேசிய புலனாய்வு முகமை முடக்கியுள்ளது. சென்னை பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு முகமையின் சிறப்பு நீதிமன்ற உத்தரவை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு 4.8 பில்லியன் டாலர் உயர்ந்து 651 பில்லியன் டாலராக உள்ளது. கடந்த மே மாதத்துடன் முடிவடைந்த காலகட்டத்தில் இந்த உயர்வு காணப்பட்டதாக மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி அதிகரித்துள்ளது என்றும் இதன் காரணமாக நடப்பு கணக்கு பற்றாக்குறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் இந்தியாவின் வெளிநாட்டு கடனை செலுத்தும் திறனும் அதிகரித்துள்ளது என்றும் திரு சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் இம்மாதம் 21 நடைபெறவுள்ளதை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நாடு முழுவதும் யோகாசன அமர்வுகள் நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்த ஏற்பாடுகளை தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜு, ஆயுஷ் அமைச்சக செயலர் திரு வைத்யா ராஜேஷ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். யோகா பயிற்சியின் பயன்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் ஊடகப் பிரிவுகள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. யோகா குறித்த செய்திகளை பரவலாக மக்களிடம் கொண்டு செல்ல அச்சு, தொலைக்காட்சி, வானொலி ஊடகங்களின் பங்களிப்பை அங்கீகரிப்பதற்காக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கடந்த ஆண்டு சர்வதேச யோகா தின ஊடக விருதினை நிறுவியது. மியான்மரில் அதிகரித்து வரும் மோதல் சம்பவங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கவலை தெரிவித்துள்ளார். சமீபத்தில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் பொதுமக்கள் ஏராளமானோர் உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவித்த அவர் அனைத்து தரப்பினரும் அமைதியை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மியான்மரில் 2021 ஆண்டு முதல் ராணுவத்தினருக்கும் 3 கிளர்ச்சியாளர் குழுக்களுக்கு இடையே மோதல் இருந்து வருகிறது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் கனடா 12 வித்தியாசத்தில் அயர்லாந்து அணியை வென்றது. நியூயார்க்கில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய கனடா அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 137 ரன் எடுத்தது. 138 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய அயர்லாந்து அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று தலாசில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இலங்கை அணி பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது. ஹெல்ப்ரோன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று பிரான்சின் லுக்காவென் அஷியை எதிர்கொள்கிறார். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் சுமித் நாகல் 6-1, 7-6 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் இவான் கேக்கோவை வென்றார். தற்போது உலக டென்னிஸ் வீரர்கள் தரவரிசையில் 95வது இடத்தில் உள்ள சுமித் நாகல் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதன் மூலமாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை பதவியேற்க உள்ளதை அடுத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து விவாதிக்க காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவைக்கு நடத்தப்படவுள்ள தேர்தலில் பொதுவான சின்னத்தை ஒதுக்குமாறு அரசியல் கட்சிகள் விடுத்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 5 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் கனடா 12 வித்தியாசத்தில் அயர்லாந்து அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.